நாம் எடுத்துக்கொள்ளும் ரோம புஸ்தகம் 8 அதிகாரம், ரோம புஸ்தகம் 8 அதிகாரம் பக்கம் 216 இன்னைக்கு உலகத்தில் நீங்க பார்க்கலாம், உலக மக்கள் மத்தியிலே பல போராட்டங்கள், உலகத்தில் பொதுவாக மக்கள் மத்தியில பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல பாடுகள், உபத்திரங்களை சந்திக்கிற பார்க்கலாம். அன்றாட உலகத்தில் பார்க்கலாம், உலக மக்கள் மத்தியில ஒவ்வொரு வீட்டுக்கு வீடு எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறோம் பார்க்கறோமா. உலக மக்கள் மத்தியில், உலகத்தின் மத்தியில, ஒரு அந்நியன் மத்தியில, நான் சொல்றேன் உலகத்தில் பொதுவாக இருக்கிற மக்கள் மத்தியில இல்லைங்களா, பொதுவாக இருக்கிற மக்கத்தில் எத்தனையோ மக்கள் பாடுகளை கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. ஆனா அவன் பல அன்றாடமாக அவனுடைய வாழ்க்கையில் எப்படியான கஷ்டங்கள் அனுபவிக்கும் பொழுது ஒரு கேள்வி எழுப்புறான், கேள்வி எழுப்புறானா இல்லையா, ஏன் எனக்கு கஷ்டம், ஏன் இந்த பாடு, ஏன் இப்படி இனம் புரியாத பிரச்சனை அப்படின்னு சொல்றானா இல்லையா. எத்தனையோ நேரங்களில் ஒரு உலகஸ்தான் சொல்றேன், பொதுவாக இருக்கிற மக்கள் புலம்புகிறார்கள் இல்லைங்களா, அவங்க புலம்பி தவிக்கிறாங்க. ஏன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, ஒரு பிரச்சனை முடிஞ்சா அடுத்த பிரச்சனை, இப்படி உலகஸ்தான் பொதுவாக இருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில பல பாடுகள் சோதனைகள், அதனால அவன் துவண்டு போறான். ஏன் சில பேர் எல்லாம் பைத்தியமாயிடுறாங்க, சில பேர் பைத்தியமாயிடுறாங்க, தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருந்தாங்க, சில பேர் பைத்தியமாயிடுறாங்க, அவங்க வீட்டுல பிரச்சனை மேல பிரச்சனை, டோட்டலா தாங்க முடியல, அந்த அம்மாவுக்கு டோட்டலா மைண்டே அப்செட் ஆகி அவங்க பாட்டு வெளியில போயிட்டாங்க, பைத்தியமாவே ஆயிடுறாங்க. அந்த மாதிரி பல பிரச்சனைகள், பல துன்பங்கள், பல பாரங்களை தூக்கி சுமக்க முடியாம இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா முடிவு எடுத்துறாங்க. என்ன பண்றாங்க, சில பேர் தற்கொலை பண்ணிடுறாங்க, தற்கொலைக்கெல்லாம் போயிடுறாங்க. வேற ஒண்ணும் இல்ல, இதோ நம்ம எதிர்பார்த்தோமா COVID-19 கொரோனா வைரஸ் வந்து எதிர்பார்த்தோமா இல்லைங்களா, உலகத்தையே உழுக்குன்னு உழுக்குன்னு உழுக்கிருச்சா இல்லையா, இன்னும் உழுக்கிட்டு போன மாடல் இல்ல இருக்குது. கொரோனா வைரஸ் வந்து உலகத்தையே உழுக்கு உழுக்குன்னு உழிச்சு நம்ம இந்தியா தேசத்துல இருக்கட்டும், நம்ம தமிழகத்துல இருக்கணும், அங்கங்க பல இடங்கள்ல அப்பப்பா அநேகருடைய வேலையெல்லாம் போயிடுச்சு, அநேக வேலை இழந்துட்டாங்க, வருமானம் குறைஞ்சு போச்சு, இன்னும் எத்தனையோ பேர் இதனால கடன்லாம் வாங்கி ஆக ஓகன்னு வாங்கணும்னு கடன் கட்ட முடியாம என்ன பண்றாங்க, நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா டிவி சீரியல்ல நடிச்சவங்க எல்லாம் நிறைய பேர் தற்கொலை பண்ணிட்டாங்க, அதுவே சம்பாதிச்சுட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவங்க கார் மேல காய் வீடுலாம் கட்டினவங்க கடைசியில தற்கொலை முடிவிட்டு வருது. இனி எத்தனையோ மக்கள் எத்தனையோ பாக்குறோமா இல்லையா, இந்த COVID-19 தாங்க முடியாம இன்னும் எத்தனையோ பேர் இதனால பொருளாதாரம் சரிவு, எதிர்பாராத முடிவு, எத்தனையோ பிரச்சனைகள் சமாளிக்க முடியல, வீட்டுல பிரச்சனை, வேலையில பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள். இப்போ பாருங்களேன், நல்லா நினைச்சு பாருங்களேன், ஒரு உலகஸ்தானுடைய இருதயம் எவ்வளவு பயங்கரமாக இருக்குது இல்லைங்களா, யாருங்க யாருடைய இருதயம், ஒரு உலகஸ்தான் இயேசுவை அறியாதவன், யார நான் கேட்கிறேன், யார நான் சொல்றேன், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவன், ரட்சிக்கப்படாதவன், ரட்சிக்கப்படாதன்னு சொல்லுங்க, ரட்சிக்கப்படாதவன், இயேசுக்குள்ள வராதவன், ரட்சிக்கப்படாதனுடைய வாழ்க்கை சதா புலம்புலுமா கண்ணீருமா, அவருடைய வாழ்க்கையில விரக்தியுமாக, ஏன் 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 எனக்குதான் அந்த பிரச்சனை, ஏன்னு சொல்லி கடத்துல பைத்தியமாயி கடத்துல தற்கொலைக்கு போயிருக்கா இருக்கிறான், நடக்குதா இல்லையா அது உலகத்துல, யாரு எந்த மனுஷன், ரட்சிக்கப்படாதவன், இயேசுவை அறியாதவன், கவனிக்கிறீங்களா, இயேசு அறியாதனுடைய வாக்குல புலம்பிட்டே இருப்பான், நொந்திட்டே இருப்பான், அதனால என்ன பண்றான், ஒருவேளை எக்ஸ்ட்ரீமா அவன் வாழ்க்கையை முடிக்காம இருந்தாலும் கூட கடத்துல என்ன பண்றான், அவனுக்கே சமாளிக்க முடியலன்னு போய் ஜோசியத்தை பாக்குறான் இல்லைங்களா, போய் அந்த சடங்கு பண்ண பாக்குறான், இந்த சடங்கு பண்ண பாக்குறான், அதுக்கு எவ்வளவோ காசு கொட்டி கொட்டி இன்னுமா காசு கடன் வாங்கி கடைசியில ஜோசியத்துல போய் விழுவுறான், கடைசியில அவன் நல்லா சுருட்டிட்டு இருக்கிறான், அவனுக்கே தெரியல பாருங்க, ஒரு பிரச்சனை வந்தா திருப்பி அங்கதான் போறான், கடைசியில யார நாடி போறான், மனுஷன் நாடி போறான் இல்லைங்களா, அவன் காப்பாத்துவானா, பாருங்க மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு பொருளா, எவ்வளவு பயங்கரமாக, ஒரு பயங்கரமான ஒரு கவலையும் கண்ணீரோடு புலம்புலுமான ஒரு வேதனையோடு கடந்து போற உலக மக்களை பாக்குறோமா இல்லையா, உலக மக்களை பாக்குறோமா இல்லையா, ஆனா ஒரு கிறிஸ்தவன், ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா இருக்காதா, ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு, யாரு ரட்சிக்கப்பட்டவன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டு நான் மனம் திரும்பிட்டேன்னு சொல்ற ரட்சிக்கப்பட்டவனுக்கு, அவனுக்கு இந்த பிரச்சனை இருக்குமா இருக்காதா, அவன ஸ்பெஷலா இந்த உலகத்தை விட்டு தனியா, ஏ தனியா, ஏ தனியா, நீ இயேசுவை தனியா உட்காந்துக்க அப்படியா, அவனு எங்க இருக்கான், வளர்த்தினாரு. அவனுக்கு அந்த பிரச்சனை இருக்குமா இருக்காதா? அப்ப அவன் அவன் யாரு, அவன் யாரு, இவன் யாரு? அப்ப அவன் எப்படி சமாளிக்கிறான், இவன் எப்படி சமாளிக்கிறான், சிந்திச்சு பார்க்கணுமா இல்லையா? இங்கதாங்க விசேஷமான காரியம், சிறப்பான காரியம். இன்னைக்கு நீ நல்லா சிந்திச்சு பாரு, இன்னைக்கு நீ இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ள வாழ்றாய் என்றால் பெரிய உற்சாகம், பெரிய பலம், பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம், பெரிய ஆறுதல். யாருக்கு? இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ளாக ரட்சிக்கப்பட்டவன், பாவம் மன்னிக்கப்பட்டு இயேசுக்குள்ளாக இயேசு பிள்ளையா வாழ்றவனுடைய வாழ்க்கையில இங்க நம்ம பார்க்கலாம் பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய ஆரவாரம் உண்டு, உண்டு, நிச்சயம் உண்டு. இதை ரட்சிக்கப்படாதனுக்கு இருக்குமா? ரட்சிக்கப்படாதனுக்கு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம், ஆறுதல் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. ஒரு குட்டையில விழுந்தா இன்னொரு குட்டையில, ஒரு குட்டையில விழுந்தா இன்னொரு குட்டையில, அப்படியே குட்டையில விழுந்த பன்றியாவே இருப்பான். ஆமாங்க, பனியை பனியை கழுவி வீட்டுல வச்சா எங்கதான் போய் நிற்கும்? சாக்கடைக்கு தான் போய் நிற்கும். அந்த மாதிரி இன்னுமா அவன் பாவத்துல 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 மூழ்கி போய் பாவத்துல போய் இன்னும் எதோ விடுதலையை பார்க்க வரான், எதையோ விடுதலையை பார்க்கறான், எங்கெங்கயோ விடுதலையை பார்க்கறான்னாலும் பாவம் போன பாடல்ல கவனிக்கிறீங்களா? ஆனா இயேசுவை அறிந்து இயேசுவின் மன்னிப்பை பெற்று அவன் பாவம் கழுவப்பட்டு இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு புதிய வாழ்க்கை, புதிய விடுதலை பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை இயேசுக்குள்ள வரும் பொழுது இயேசுக்குள்ள வந்தவனுக்கு மாத்திரம் பிரச்சனை இல்லாம இருக்குமா? பிரச்சனை ஓஞ்சு போச்சா சொல்லுங்க, சொல்லுங்க அம்மா, பிரச்சனை ஓஞ்சு போச்சா? அப்ப அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது இல்லாம இல்ல, ஆனா அவன் எப்படி கையாளுறான் அதான் இங்க பார்க்க போறோம், அதான் இங்க பாக்குறோம். ஒரு காலம் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது, ஆனா ஒரு கிறிஸ்தவன், நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு கிறிஸ்தவன் ரசிக்கப்பட்டவன், அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை உண்டு, பல போராட்டங்கள் உண்டு. ஓகே, அவனை போல டென்ஷன் ஆகி இல்ல, டென்ஷன் ஆகி ரத்த கொதிப்பு வந்து, ரத்த கொதிப்பு வந்து டென்ஷன் ஆகி ஒரே கோபப்பட்டு எரிச்சல் அடைஞ்சு கண்ணா அபுனான்னு பேசி நடக்குதா இல்லையா? ஏதாச்சும் ஒரு எதிர்பார்த்தா அசம்பவம் நடந்துருச்சுன்னா, ஏதாச்சும் குடும்பத்துல ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சுன்னா உடனே காட்டான் கத்துறது, எரிஞ்சு விழுகிறது, நடக்குதா இல்லையா? கோவப்படுறது, ரத்த கொதிப்பே வந்துடும், டென்ஷன் ஆயிடுறது. ஒரு கிறிஸ்தவன் அவிதமா போன அவசியமே இல்ல, ஒரு கிறிஸ்தவன் அவிதமா போன அவசியமே இல்ல. அவனுக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஆறுதலான ஒரு காரியம் இந்த இடத்துல உண்டு. நம்ம இங்க பாக்குறோம் இந்த பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய ஆசீர்வாதம்ங்க. அவனுடைய வாழ்க்கையில சொல்ல போன அந்த அவனுடைய வாழ்க்கையில ஒரு, அதாவது ஒரு சச் எ பிளஸ்டு லைஃப், ஒரு டென்ஷன் இல்லாத ஒரு சந்தோஷம் சமாதானத்தோடு அவன் வாழ்ற ஒரு வாழ்க்கையை இங்க பாக்கலாங்க. சொல்ல போன வெற்றியுள்ள வாழ்க்கைய பாக்கலாங்க, வெற்றியுள்ள வாழ்க்கைய பாக்கலாம். நான் கேட்கிற உன்ன பார்த்து கேட்கிறேன், இன்னைக்கு நீ இங்க உட்கார்ந்துருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில இந்த வெற்றியை பார்க்க முடிகிறதா? இந்த சந்தோஷத்தை பார்க்க முடிகிறதா? இல்ல, எதை கண்டாலும், எதை கண்டாலும், அதை பண்ணாலும் உனக்கு எதிர்பார்த்தா உன்னுடைய வீட்டுலயோ உன் குடும்பத்திலயோ வேலை சலத்துல ஏதாச்சும் நடந்துச்சுன்னா உடனே டென்ஷன் ஆயிருது, உடனே பிரத்த கொதிப்பு வந்துடும், உடனே கோபம் பொத்திட்டு வந்துடும், உடனே எரிச்சல் அடைஞ்சிரும், உடனே மனக்கசப்பு, உடனே வெறுப்பு, பகை, இப்படியா போயிட்டே இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டவன், இயேசு அறிந்தவன் அமைதமா போன அவசியமே இல்ல. என்ன சம்பவங்கள், என்ன சம்பவங்கள், என்ன சூழ்நிலை காணப்பட்டாலும் அவனுடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்கலாம், அவனுடைய வாழ்க்கையில வெற்றியை பார்க்கலாம். இந்த இடத்துல யாருக்கு மட்டும்தான் இந்த வெற்றி? இயேசுவை அறிந்து ரட்சிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த வெற்றி, எல்லாத்துக்கும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு அறிந்து இயேசுக்குள்ள வாழ்றதுக்கு மட்டும்தான் இந்த சந்தோஷம், பெரிய சந்தோஷம், பெரிய சமாதானம், பெரிய மகிழ்ச்சி, பெரிய வெற்றியை பார்க்கலாம். எப்படி தெரியுமா? ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில அருமையான வசனம், அந்த இடத்துல அவனுடைய வசனத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், அவனுடைய வாழ்க்கையில அருமையான ஒரு வசனத்தை காமிக்கிறார். என்ன வசனம் தெரியுமா? அந்த வசனம் ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய ஆறுதல், அந்த வசனம் அது ஒரு கிறிஸ்தவனுக்கு ரட்சிக்கப்பட்டவனுக்கு பெரிய சமாதானம், பெரிய சந்தோஷம். அதனால அவனுடைய வாக்கில் எந்த பதற்றமோ, எந்த டென்ஷனோ, எந்த ரத்த கொதிப்போ வரணும் அவசியமே இல்ல. ஏன்னா அவனுடைய வாழ்க்கையில கத்தர் கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் தன்னுடைய வசனத்தை காமிச்சு எழுதியிருக்கார், தன்னுடைய வசனத்தை காமிக்கிறார், தன்னுடைய வசனத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். அதான் முக்கியமான இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நம்ம தொடர்ந்து ரோமர் 8 பார்த்து வந்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல அடுத்த பகுதி 28 எடுத்துக்கோங்க, ரோமர் 8:28. அந்த இடத்துல அழகா சொல்லுது பாருங்க, ரோமர் 8:28 எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா, எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா. அடுத்த பகுதி பாக்குறோம், ரோமர் 8:28. அன்றியும், கவனிக்கிறீங்களா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு குறுகளுக்கு, தேவனிடத்தில் அன்பு குறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுங்க. அப்பா யாருக்கு தெரியுமா இந்த வசனம்? யாருக்கு? யாருக்கு இந்த வசனம்? அங்க பாருங்க அந்த இடத்துல, அதுலதான் மூன்று முக்கியமான நாலு குறிப்பு பார்த்து முடிக்க போறோம். அந்த ஒரு வசனத்துல அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அந்த வசனம் சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனுடைய அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். என்ன அருமையான ஒரு வசனம் பாத்தீங்களா? அவருடைய வாழ்க்கையில பெரிய சந்தோஷம். என்ன விதமான காரியங்கள், என்ன விதமான சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், என்ன விதமான அசம்பாவங்கள் காணப்பட்டாலும், என்ன விதமான எதிர்பாராத காரியங்கள் காணப்பட்டாலும், இந்த வசனம் அவனை ஆற்றும், இந்த வசனம் அவனை தேற்றும், இந்த வசனம் அவனை பலப்படுத்தும், இந்த வசனம் உற்சாகம் அளிக்கும், இந்த வசனம் அவனை வெற்றியோடு இயேசுக்களாக வாழ்ந்து போவதற்கு உதவி செய்கிறது. கவனிச்சீங்களா இந்த வசனம்? யாருக்கு இந்த வசனம்? இயேசுக்களா வந்தவனுக்கு மாத்திரம்தான், ரட்சிக்கப்பட்டவனுக்கு மாத்திரம்தான். இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வாழ்றான் என்றால் இந்த வசனம் அவனை பிடித்துக் கொள்வான். எந்த சூழ்நிலையிலும் எந்த வழியில இந்த வசனத்தை பிடித்துக் கொண்டு உற்சாகமாய் செயல்படுவான். ஏனென்றால் வசனம் தெளிவா சொல்லுது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், எத்தனை சம்பவங்கள், எத்தனை சோர்வுகள் காணப்பட்டாலும், ஒவ்வொரு காரியங்களும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கு. இந்த 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 விசேஷமான ஆசீர்வாதம் யாருக்கு மட்டும்தான்? இயேசு அறிந்து ரட்சிக்கப்பட்டவங்க மாத்திரம்தான். ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த வசனம் பொருந்தவே பொருந்தாது. அவன் தான் இயேசுக்குள்ள வரலையே, அவன் தான் ரட்சிக்கப்படல. இனிமா பாவத்தை ஒட்டிக்கிட்டு பாவத்துக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கானே, புரியுதுங்களா? அப்ப பாவத்தை செய்கிற மனுஷனுக்கு இந்த வசனம் பொருந்துமா? பொருந்தவே பொருந்தாது. பாவத்தை விட்டு ஒழித்து, இயேசுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு ஒழித்து, இயேசுவை நாடி இயேசுக்குள்ள வந்த மனுஷனுக்கு மாத்திரம்தான் அந்த வசனம் பொருந்தும். அவனுக்கு தான் இந்த ஆறுதலான வசனத்தை ஆண்டு கொடுக்கிறாரு. அப்ப முதலாவது அங்க பாருங்க, அந்த வசனமே தெரியாம சொல்லுது, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். கவனிக்கிறீங்களா? அவங்க தாங்க அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட இந்த மக்கள் யாருங்க? இந்த வசனம் யாருக்குங்க? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு தான். ஆண்டவர் தம்முடைய வேதத்துல இந்த இடத்துல அழகா சொல்றாரு, அழைப்பை குறித்து பேசுறாரு. கடவுள் ஒரு கூட்டம் மக்களை அழைக்கிறார். ஒரு கூட்டம் மக்களை என்ன செய்யறாரு? அழைக்கிறார். எங்கெங்கோ இருக்கிறாங்க, எங்கெங்கோ இருக்கிறாங்க, எப்படி எப்படியோ வாழ்றாங்க. ஆனா தம்மால் முன்குறிக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை, ஒரு கூட்டம் மக்களை ஆண்டவர் தம் பக்கமாக அழைக்கிறார். தம்முடைய பிள்ளையாக அழைக்கிறார். அழைப்பை பெற்ற மக்கள், இந்த மக்கள் யாருங்க? அழைப்பை பெற்ற மக்கள். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மக்கள் யாருங்க? அழைப்பை பெற்ற மக்கள். யாருடைய தீர்மானத்தின்படி? அதுவும் அவருடைய. நீனும் நானும் செஞ்ச நற்கரினாலே அல்ல, நீனும் நானும் செஞ்ச சுய நீதினாலே அல்ல, நீனும் நானும் செஞ்ச நல்ல செயல்களினாலே அல்ல, நாம் அவருக்குள்ள வர்றதுக்கு. நம்ம எல்லாம் யாரு? ஒண்ணுமே இல்ல. நாரி போய் கடந்தோம், பாவத்துல ஊறி போய் கடந்தோம், சேற்றுல உழன்று போய் கடந்தோம், தூக்க முடியாதபடி அமிழ்ந்து போய் கடந்தோம். அந்த அதனால ஒரு வசனம் அழகா சொல்லுது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான, கவனிக்கிறீங்களா? ஒரு வசனம் அழகா சொல்லுது, அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான வடிவத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்குங்கிற வசனம் பேதுரு எழுதுறாரு. அந்த காலத்துல அந்த மக்கள் யாருங்க? ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்தாங்க. பயங்கரமான அந்தகாரம். அந்தகாரம்னா என்ன வார்த்தை புரியுதா? அந்தகாரம்னா இருள், பயங்கரமான இருள்ல மூலிகை. இருள்னா என்ன? பாவ இருள்ல சொல்லுது. அப்படி பயங்கரமான பாவ இருள மூழ்கி போய் கடந்தாங்க, பாவத்துல நாரி போய் கடந்தாங்க, இஷ்டத்துக்கு போய் கொண்டிருந்தாங்க, சுயத்தலின்படி வாழ்ந்து கொண்டிருந்தாங்க, பாவ சேத்துல மூழ்கி போய் கொண்டிருந்தாங்க. விபச்சாரத்திலும் வேசித்தனத்திலும் அசுத்தத்திலும் குடியாட்டத்திலையும் இன்னுமாய் பொய் பித்தலாட்டம் பெருமை கசப்பு விரோதம் இப்படி பல பாவ காரியங்களை மூழ்கி போய் கடந்தாங்க. ஒன்னு பத்தில இன்னொன்னு ஏத்துக்கொண்டு போறார்கள், ஒன்னு பத்தில இன்னொன்னு. இங்க பாத்தீங்கன்னா மனைவி புருஷனை தள்ளிட்டு ஆச்சரியமான ஒளிந்தத்திற்கு அன்று அழைக்கிறார். பாத்தீங்களா? ஒரு கூட்டம் மக்களை எப்படி அழைக்கிறாரு? ஆச்சரியமான ஒளிந்தத்துக்கு வரவழைத்தார். அப்ப இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய மக்கள் ஆண்டர் என்ன செய்யறாரு? அழைக்கிறார். அழைக்கிறார், ஒரு கூட்ட மக்களை அழைக்கிறார். அப்படிதானே ஒரு 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 பாவியான ஒரு மனுஷன் நம்ம பாக்குறோம், வேதத்துல படிக்கிறோம். ஒரு மனுஷன், அவன் பேர் என்னங்க தெரியுமா? அவன் பேரை தெரியுமா உங்களுக்கு? நீங்க சண்டே கிளாஸ்ல கேட்டிருப்பீங்க. அந்த இடத்துல அந்த மனுஷன் குள்ள மனுஷனா இருந்தான் இல்லைங்களா? அவன் துன்மார்க்கமான மனுஷனா இருந்தான், பாவத்துல ஊறி போய் கிடந்தான், அநியாயமா வரி வசூல் செய்து கொண்டு வந்தவனா இருந்தான். அப்பதான் ஆண்டவர் இயேசுக்கு அந்த இடத்துல வராரு, தெரு கூட்ட ஜனங்கள் பின்னாடி வராங்க. அப்ப அவனுடைய வாழ்க்கையில கேள்விப்படுறான், இயேசு யாரோ சொல்லி கேள்விப்படுறான். ஓடி போய் என்ன செய்யறான்? அந்த மரத்துல மேல ஏறி எட்டி நின்னு பாக்குறான், மரத்துல மேல ஏறி எட்டி நின்னு பாக்குறான். பாருங்க, அவனுக்குள்ள வாஞ்சு பாருங்க, எப்படியாவது இயேசுவை கண்டு கொள்ளணும், இயேசுவை அறிந்து கொள்ளும் சொல்லி முயற்சி எடுக்கிறான், முயற்சி எடுக்கிறான். அப்ப நீக்கு உன்னுடைய வாழ்க்கையில கூட நீ முயற்சி எடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை ஆழமா இருதயத்தை சந்திக்கிறார். அப்படியா அந்த தகையும் முயற்சி எடுத்து எட்டி பார்க்கும் பொழுது நினைச்சே பார்க்கல, எவ்வளோ குரல், எவ்வளோ திரள் கூட்ட மக்கள் இருந்த மத்தியில, அந்த ஜனக்கூட்ட மத்தியில இயேசு அந்த மரத்து பக்கம் வரும்போது அண்ணாந்து பாக்குறாரு, அண்ணாந்து பாக்குற என்ன செய்யறாரு? சகுவேன்னு சொல்லி அழைக்கிறார், சகைவேன்னு சொல்லி அழைக்கிறார். இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாக்குல திருள் மக்கள் இந்த குளிமலையில இருக்கலாம், ஆனா உன்னை என்னைய ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைக்கும்படியான அழைப்பு எவ்வளவு விசேஷமான அழைப்பு பாத்தீங்களா? எவ்வளவு விசேஷமான அழைப்பு பாத்தீங்களா? அப்ப இன்னைக்கு உன்னால என்னால அல்ல, ஆண்டுடைய திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி. அதனாலதான் வசனம் தெளிவா சொல்றது, எடுத்துக்கோங்களேன், 2 தீமோத்தேயு 1 2 தீமோத்தேயு 1:9 பாருங்களேன், 2 தீமோத்தேயு 1 2 தீமோத்தேயு 1:9 எடுத்துக்கிட்டீங்களா? 2 தீமோத்தேயு 1:891 9 பாருங்க, 9 அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல், கவனிக்கிறீங்களா? அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதிகாலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே, கவனிச்சீங்களா? எவ்வளவு அழகா சொல்லுது பாத்தீங்களா? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தாரு. இங்க பாத்தீங்களா, இந்த வசனம் வருது பாத்தீங்களா, அழைத்தார். அப்ப ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அழைத்தார். அது எப்படிப்பட்ட அழைப்பு? பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். ஒரு காலத்துல அசுத்தத்துல உழுது போய் கிடந்தாங்க, நாரி போய் கிடந்தாங்க. ஆண்ட தம்முடைய தீர்மானத்தின்படி நம்முடைய கிரியினாலே அல்ல, நீனு நானும் செய்யற நற்கிரியினாலே அல்ல. நீ நிறைய காணிக்கு அள்ளி கொடுக்கலாம், ஆலயத்துக்கு அடி கொடுக்கலாம், ஊழியத்தை தாங்கலாம், என்னென்னமோ கிறிஸ்துவ பேரை வச்சுக்கலாம், என்னென்னமோ நற்செயல்களை செய்யலாம். இல்லங்க, இல்லங்க, இல்லங்க. ஒரு காலம் உன்னுடைய நற்செயலினாலே பரலோகத்து போகவே முடியாது. அவருடைய கிருபையின்படி, அழகா அர்த்தம் சொல்லுது, அவருடைய கிருபையின்படி, இலவசமான கிருபையினாலே நீனு நானும் எந்த தகுதியுமே இல்ல, நீனு நானும் நரகத்துக்கு போற மக்கள், பயங்கரமான கோப ஆக்கணியை அடையும்படியான மக்கள், அப்படிப்பட்ட தகுதியுடைய மாத்திரம்தான். உண்மைதானே? இன்னைக்கு நீ நானும் நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட இருதயம்? மகா திருக்கும் கேடுள்ள இருதயம், அநியாயம், பயங்கரமான கொடூரமான இருதயத்தை கொண்ட மக்கள், அந்த தெய்வ கோபாக்கணியை சுமந்து போகும்படியான மக்கள் மாத்திரமே, அப்படியான தகுதி கொண்டவர்கள் மாத்திரம்தான். ஆனா அப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சந்தித்து அழைத்து அவனை ரட்சித்து அடையப்பா பரிசுத்த அழைப்பினாலே அழைக்கிறாரு. அதான் வசனம் தெளிவா சொல்லுது. அந்த அழைப்பு சும்மா சாதாரணமான அழைப்பு இல்லைங்க, எஃபெக்சுவல் காலிங் சொல்லுது. அந்த அழைப்பு எஃபெக்சுவல் காலிங். அதாவது சில பேர் என்ன செய்வாங்க, அடையப்பா கை தூக்கு சத்தம் போட்டு பயங்கரமா ஆவும் கரகோஷம் போட்டு அப்படியே அழைக்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லை. அது சும்மா மனுஷனால் இழுத்து பிடிச்சு கொண்டு வர்றது, அது நிலைக்காது. ஆனால் கடவுளால் ஆழமா இருதயத்தை சந்தித்து அவன் இருதயத்தை மாற்றி அவனை அழைக்கிறார். ஆழமா அந்த உந்துதலை கொடுத்து அவனுடைய இருதயத்தை ஆழமா, தன்னுடைய பாவ இருதயத்தை ஆழமாய் சுட்டி காமித்து, அவனுடைய பாவ பொல்லாத இருதயத்தை ஆழமாய் சுட்டி காமிச்சு, அவனுடைய இருதயத்தை ஆழமாய் உடைத்து அவன் இயேசுக்குள்ளாக, ஒரு பக்கம் பாவத்தில் நேராக போயிட்டு இருந்த அவன் இன்னைக்கு இயேசுக்கு வரா ஆழமா திரும்பப்பட்டவனாக, அவனுடைய டைரக்ஷனே மாற்றப்பட்டு, அவனுடைய டைரக்ஷனை பாதையே முச்சமாக மாற்றப்பட்டு இயேசுவை நோக்கி ஆழமாய் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும்படியான அந்த அழைப்பு தான் உன்னதான அழைப்பு. அதான் எஃபெக்சுவல் காலிங் சொல்றது, பலிதமாக அழைக்கிறார். அந்த அழைப்பு வந்தே தீருவான். அதனாலதான் ரோமர் புஸ்தகத்துல ஒருவன் இழுத்து கொண்டு வரணும் அவசியமே இல்ல, ஒருவனை இழுத்து உட்கார வைக்கணும் அவசியமே இல்ல. யாரெல்லாம் ஆண்டவரால் முன்கடிக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்களோ, இந்த பார்த்தோமா இல்லையா, தம்முடைய கிரியின்படி அல்ல, நம்முடைய கிரியின்படி நம்மை ரட்சிக்காமல் அவருடைய தீர்மானத்தின்படியும் அவருடைய கிருபையின்படியும் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். அவருடைய தீர்மானம், அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய கிருபையின்படி உனையணி ஆண்டவர் அழைத்தார், இழுத்து கொண்டார். நீனு நானும் இழுக்கணும் அவசியம் இல்ல, நீ நானும் நம்முடைய சுத்தி இருக்கிற ஆத்மாக்களை போய் இழுத்து பிடிச்சு உட்காரணும் அவசியமே இல்ல. சொல்ல வேண்டிய கடமை சுவிசேஷம், சொல்ல வேண்டிய போதனை சுவிசேஷம், அவனு சொல்ல வேண்டிய செய்தி சுவிசேஷம், இயேசுவை குறித்து ஆழமாய் ஆழமாய் சொல்றி அந்த இடத்துல சத்தியத்தை சொல்லி அவன் ஆழமாய் உணர்த்தப்படும் பொழுது ஆவியானவர் ஆழமாய் கிரியை செய்கிறார். அதனாலதான் யோவான் புஸ்தகம் 6 அதிகாரத்துல ஒரு வசனம் வருது பாருங்க, யோவான் புஸ்தகம் 6 அதிகாரத்துல ஒரு அருமையான வசனம், 37 வசனம்,
இந்த இடத்துல அழகா சொல்லுது பாருங்க, யோவான் 6:37 வசனம், பிதாவானவர் எனக்கு, இங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்லுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், அவ்வளவுதான், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். ஆண்டவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, யோவான் 6:36-37, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே, கவனிச்சீங்களா, பிதாவினிடத்தில் கொடுக்கிற யாவும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் யாருக்கு வந்தே தீரும், என்னிடத்தில் வரும் சொல்றார் இயேசுண்டே, வந்தே தீரும், புரியுதுங்களா? அது when we come to Christ, we come just freely. He made us willing. He made us willing. உற்சாகத்தோடு விருப்பத்தோடு அவர் நம்மை அந்த விருப்பத்தோடு நம்ம அழைத்து வருகிறார். இழுத்து வந்து இழுத்து உட்கார வச்சு அவசியமே இல்லை. அப்படிப்பட்ட எஃபெக்சுவல் காலிங், அது பேர் என்ன, எஃபெக்சுவல் காலிங், பலிதமாக அழைக்கிறார் ஒருத்தனை. அப்படிப்பட்ட அழைப்பினால அழைக்கப்பட்ட மக்கள் தான் அந்த இடத்துல ரட்சிக்கப்படுகிற மக்கள், புரியுதுங்களா? நான் உன்னை பார்த்து நீக்கு தாழ்மையா கேட்கிறேன், இன்னைக்கு நீ ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறான் சொல்ல முடிகிறதா? ஆண்டவர் உன்னை அப்படிப்பட்ட ஒரு அழுத்தமாக ஆழமாய் நிறுத்து ஆழமாய் சந்தித்து அந்த சுவிசேஷத்தை கேட்டபொழுது, ஐயோ இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ரட்சகர், எனக்காக அந்த உலகத்துல வந்து என்னுடைய பாவத்துக்காக அந்த உலகத்துல வந்து மரித்தார், அந்த ஈனச்சலையை தொங்கினார், அந்த மூன்றாம் உயிரோடு எழுந்தார், இன்றைக்கும் பிடாத வலது பக்கத்தில், இன்னைக்கும் பிதாவது வலது பக்கத்தில் பரிந்து பேசுகிற உயிருள்ள கடவுளா இருக்கிற சொல்லி அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை, அது அது அந்த சத்தியத்தை, அந்த சுவிசேஷத்தை விசுவாசித்து நீ ஆழமாய் அவருடைய இறுதி ஆழமாய் அவருடைய வல்லமையினாலே உன்னுடைய இறுதி ஆழமாய் தொடப்பட்டு உன்னுடைய மனிதனாக அதுதான் அழைப்பு, அழைப்பை பெற்ற மக்கள். இப்படிப்பட்ட அழைப்பு பெற்ற மக்களாய் வாழ்கிறாயா? இப்படிப்பட்ட அழைப்பை பெற்ற மக்களாய் வாழ்கிறாயா? நான் இயேசுனால் அழைக்கப்பட்ட மக்கள் சொல்லுகிறாயா? இவங்க தாங்க ரட்சிக்கப்பட்ட மக்கள். இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இந்த அழைப்பை பெற்ற மக்களுக்கு மாத்திரம்தான் இந்த ஆசீர்வாதம், இந்த பெரிதான சமாதானம். தொடர்ந்தாதான் பாக்குறோம். அடுத்ததாக அவங்க பாக்குறோம் பாங்க, ரோம புஸ்தகம் 8:00, ரோம புஸ்தகம் 8:28 அந்த மக்களுடைய வாழ்க்கையில பெரிதான ஆசீர்வாதம், பெரியதான சமாதானம், பெரிதான மகிழ்ச்சி பெற்ற மக்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஒரு வசனத்துல அவர்களுக்கு யாருக்கு, இயேசுவின் அழைப்பை பெற்ற மக்கள், தேவனால் அழைக்கப்பட்ட மக்கள். அது மாத்திரமா அந்த இடத்துல சொல்லுது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், ரோமர் 8:28 அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு. கவனிச்சீங்களா, இந்த மக்கள் யாரிடத்தில் அன்பு கூறும் மக்கள்? இந்த வசனம் நான் சொன்னேன், இந்த வசனம் கடவுள் அருமையாக தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அருமையான ஆறுதலும் பெரிய சந்தோஷமான ஒரு வசனம். இந்த வசனம் யாருக்குரியது, யாருக்கு சொந்தமாக்கும்படியான வசனம்? ரட்சிக்கப்பட்ட மக்கள், அவர்கள் தான் தேவனால் அழைப்பு பெற்ற மக்கள். அது மாத்திரமல்ல, அப்படியே அழைப்பு பெற்ற மக்கள் அவங்க என்ன செய்யறாங்க, தேவனிடத்தை அன்பு கூறுகிறார்கள். இன்னைக்கு நீ தேவனால் அழைக்கப்பட்ட மக்களா இருப்பான் என்றால், இன்னைக்கு தேவனுடைய அழைப்பை பெற்ற மக்களா இந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பான் என்றால், அவன் அடுத்ததாக என்ன செய்யறான், யாரிடத்துல அன்பு கூறுகிறான், தேவனிடத்துல அன்பு கூறுறான். ஒரு காலத்துல யாரையோ அன்பு செலுத்தி இருந்தான் இல்லைங்களா, யாரையோ அன்பு செலுத்தியிருந்தான், எவனோ எந்த ஆம்பளை பின்னாடியோ இல்ல பொம்பளை பின்னாடியோ எந்த பொண்ணு பின்னாடியோ எந்த பையன் பின்னாடியோ அந்த அன்பை கொடுத்துட்டு இருந்தான். சுயத்தின் பேர்ல பின்னாடி ஒளியை ஊத்திட்டு இருந்தான், ஜொல்லு விட்டுட்டு ஓடிட்டு இருந்தான், அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தான். ஆனா அன்னைக்கு ஆண்டவர் அவருடைய இருதயத்தை ஆழமாய் சந்தித்து, அவருடைய பாவ இருதயத்தை ஆழமாய் நொறுக்கி, ஐயோ நான் இவ்வளவு பெரிய துன்மார்க்கமான உடையில நாரிப்பை கிடக்கிறேன், ஐயோ இந்த பாவ இருதயத்தை கழுவ அவரால் மாத்தான் முடியும் சொல்லி அந்த இயேசு ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அந்த இருதயம் முழுமையாக மாற்றப்பட்டு இன்னைக்கு முழுமையாக புதிய வாழ்க்கை பெற்றவனா இருக்கிற அவனுடைய வாழ்க்கை அழைப்பை பெற்ற மக்கள், அந்த மக்கள் முதலாவது என்ன செய்யறாங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுறாங்க, கடவுள் மேல அன்பு வைக்கிறாங்க. கவனிக்கிறீங்களா, கடவுள் மேல அனுபவிக்கிறான். முக்கியமா முக்கியமா பல போராட்டங்கள், பல இன்னல்கள், பல பிரச்சனைகள் மத்தியில அவன் கடவுளை சார்ந்து கடவுள் மேல அனுபவிக்கிற அன்பு இருக்கு பாருங்க, எதுவும் அவனை அசைக்கவே அசைக்காது. இதுதான் முக்கியம், இதுதான் கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவன் இல்லாத வித்தியாசம். அதுதான் அவன் எதை சார்ந்து வாழ்றான், உலகத்தை சார்ந்து வாழ்றான், எது மேல அன்பு வைக்கிறான், மனுஷன் மேல அன்பு வைக்கிறான், ஆணும் பொண்ணு மேல அன்பு வைக்கிறான், எதான் அன்பு, அவனுடைய அன்பெல்லாம் எது மேல இருக்குது, நிறையற்ற காரியங்கள் மேல அன்பு இருக்குது. பிரச்சனை வரும்போது அவனுடைய இருதயம் ஆட்டங்கானது, உண்மையா இல்லையா? பிரச்சனை வரும்போது, சோதனை வரும்போது திகில் அடைஞ்சு பேய் அடைஞ்ச மாதிரி உட்கார்ந்து கிடக்கிறான், நடக்குதா இல்லையா? காரணம் என்ன? அவனுடைய இருதயம் எல்லாம் எது மேல அன்பு வைக்கிறான்? உலகத்து மேல, நிலையற்ற பொருள் மேல, பணத்து மேல, சொத்து மேல. அதனால அவனுடைய வாழ்க்கையில வேதனையோடு கடந்து போறான், நிம்மதி இழந்து போனவனா இருக்கிறான். ஆனா இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள்ள வந்த மக்கள், தேவனுடைய அழைப்பை பெற்ற மக்கள், அடுத்ததாங்க அந்த அழைப்பை பெற்ற மக்கள், உண்மைதான் தேவனுடைய அழைப்பினால அழைக்கப்பெற்ற மக்கள், அவன் ஆட்டோமேட்டிக்கா யார் மேல அன்பு செலுத்துறான்? கடவுள் மேல அன்பு வைக்கிறாங்க. அங்க வசனம் பாத்தீங்களா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு. அவங்க யாரிடத்தில் அன்பு கூறுறாங்க? கவனிக்கிறீங்களா? தேவனிடத்தில் அன்பு குருவராக இருக்கிறார்கள். அந்த இடத்துல அழகா சொல்லி பாருங்க. அப்ப இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில ஒரு கிறிஸ்தவனுக்கு பெரிய ஆறுதல் என்ன தெரியுமா? அவன் தேவனிடத்தில் அந்த இயேசுவின் மேல அன்பு வைக்கிறதுனால, அந்த இயேசுவின் அன்பு ஆழமாய் அவனை தொட்டு, அந்த இயேசுவின் அன்பினாலே ஆழமாய் அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு, அந்த இயேசுவின் அன்பு அவனை ஆழமாய் காக்கப்பட்டு, எத்தனை பிரச்சனைகள் சோதனை மத்தியில அவன் அசைக்கப்படாதபடி முன்னேறி செல்கிறவனா இருக்கிறான். எந்த விதமான பிசாசு பல பிரச்சனைகளை கொண்டு வருவான் இல்லைங்க, பிசாசு பல சோதனைகளை கொண்டு வரான், பல அதிரியங்களை கொண்டு வருவான், சந்தேகங்களை எழுப்புறான். ஆனா ஒன்னே ஒன்னு, அவன் யார் மேல அன்பு செலுத்துறான்? கடவுளுமாய் இயேசு மேல அன்பு செலுத்தின அந்த அன்பு அவனை விட்டு பிரிக்காது. அதனாலதான் அதே ரோமர் புத்தகம் 8 வசனத்துல பின்னாடி படிச்சு பாருங்க, அந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு 36 வசனம் அங்க பாருங்க, 36 வசனம் ஒரு அருமையான வசனம் அங்க படிக்கிறோம். அதே ரோமர் 8:36 வசனம் பின்னாடி, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? கவனிக்கிறீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவையெல்லாம் நாம் நம்ம அன்பு கொள்வர்களாலே முற்றும் ஜெயங்கொள்வர்களா இருக்கிறோமே. மரணமானாலும் ஜீவனானாலும், தேவ தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், நிகழ்காரங்களாலும், வருங்காரங்களாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும், நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். எவ்வளவு நிச்சயமாக சொல்றான் பாத்தீங்களா? இன்னைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையில இதுதான் கிறிஸ்துவனுக்கும் கிறிஸ்துவ இல்லாதனுக்கும் வித்தியாசம்தான். இயேசுவை அறிந்தவன் அவன் திடமாய் சந்தோஷமாய் வாழுகிறான். அவருடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட உன்னதமான சமாதானத்தோடு கடந்து போறான். என்ன பொருளே கொள்ளடிச்சுட்டு போலாம் சொல்றாங்களா இல்லையா? இந்த பாக்குறோமா இல்லையா? நிர்வாணமோ, பசியோ, பட்டயமோ, கொள்ளையடிச்சுட்டு போவான். ஆனாலும் அந்த அன்பை, அந்த இயேசு மேல வைத்திருக்கிற அன்பை எவனாலும் பறிக்க முடியுமா? பறிக்க முடியுமா? இந்த அம்மா கூட ஒரு நாள் சொன்னாங்க, என் மிளகெல்லாம் வடிச்சுட்டு போயிட்டான், என் மலைகளாம் பறிச்சுட்டு போயிட்டான், வளர்ந்துட்டு போயிட்டான் இங்கே ஊர்ல உட்காந்துருக்கும் போது. ஆனா உங்க இருக்கு, உங்க இருதுல இயேசுவின் அன்பை எவனால பறிக்க முடிஞ்சா? அவ்வளவுதான், அற்ப பொருள் கொள்ளடிச்சுட்டு போயிட்டான் அவ்வளவுதான். இல்ல சொல்றேன், திருடிட்டு போலாம், கொள்ளையிடப்படலாம், இழக்கலாம், ஆனாலும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டு மேல வைத்திருக்க அன்பை எவனால பறிக்க முடியுமா? எவ்வளவு பெரித்த சமாதானம், எவ்வளவு பெரித்த மகிழ்ச்சி பாத்தீங்களா? அதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில வித்தியாசம், அவனுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இதே இப்படியான சூழ்நிலை கூட கடந்து போற பாருங்க, படிச்சோமா இல்ல? 36 வருஷம் படிச்சோமா இல்லையா? இதே ஒரு கிறிஸ்துவ சொல்ல, இதே ஒரு கிறிஸ்துவ இல்லாதவ சொல்ல முடியுமா? படிச்சோமா இல்லையா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வியாகுலமோ, பசியோ, பட்டினமோ, பட்டயமோ, நிர்வாணமோ, இல்ல எத்தனையோ துன்பங்களோ, எத்தனையோ போராட்டங்களோ, எவ்வளவு வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எவனும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஒரு அருமையான, ஒரு உண்மையான இயேசுவை அறிந்தவன் கிறிஸ்துவன் பேசுற பேச்சு பாத்தீங்களா? இதுவே கிறிஸ்துவன், கிறிஸ்துவன் இல்லாதவன் இயேசுவை அறியாதவன் பேச முடியுமா? புலம்பி தொழுவான் பாருங்க, பக்கத்து வீட்டுல பாருங்க, ஈத்து வீட்டுல பாருங்க, பாப்பா பாப்பா பாரா, காலையில எழுந்துல இருந்து சண்டையாதான் இருக்கும், சண்டையாதான் இருக்கும், அந்த அம்மா புராணமா தான் இருக்கும், அந்த ஐயா புராணமா தான் இருக்கும். காலையில எழுந்துச்சோம் இந்த புராணத்தை கேட்கதான் நமக்கு சரியா போயிடும், உண்மையா இல்லையா? இயேசு அறியாதவனுடைய புலப்பாதான். அவன் ஏன் எதை சார்ந்திருக்கிறான்? உலகத்தையே சார்ந்திருக்கிறான், பணத்தையே சார்ந்திருக்கிறான். அதனால அந்த ஏதாச்சும் விட்டு போயிடுச்சுன்னா
வெற்றி சங்கீதம் பார்த்தோம் பாத்தீங்களா? சங்கீதம் 73 சங்கீதம் எடுத்துக்கோங்க. சங்கீதம் 73 சங்கீதம். சற்று சங்கீதம் 73 சங்கீதத்துக்கு வாங்க. எவ்வளவு அழகா ஒரு அருமையான வசனம், ஒரு கிறிஸ்துவ பேசுற பேச்சு பாருங்க. 73 சங்கீதம் 25 வசனம், 25 வசனம், சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உண்மை அல்லாமல், கவனிக்கிறீங்களா? பரலோகத்தில் உண்மை அல்லாமல், சங்கீதம் 73:25, பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேறே, கவனிக்கிறீங்களா? அவன் சொல்றான் பாத்தீங்களா, பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்துல வாழ்றது பூலோகத்துல உண்மை தவிர எனக்கு வேற விருப்பம் இல்ல சாமி. அப்பா, அவனோட இருந்த யாரை இருக பிடிச்சிட்டு, அவன் இருந்த யாரை இருக பிடிச்சிருக்கு, பணத்தையா, பொண்ணையா, பொருளையா, அவனை இவனையா, அப்படி இருந்தா பேசுவானா இப்படி? அவனுடைய இருதயம் எல்லாம் இயேசு மேல சார்ந்து, அந்த கடவுள் மேல சார்ந்து, ஆண்டவரே பரலோகத்தில் உண்மை உண்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமே இல்ல. அந்த அந்த விசுவாசம், அந்த ஆணித்தரமான பிடிப்பு, அந்த உன்னதமான இயேசு மேல அன்பு வைத்திருக்கிற வாழ்க்கை இருக்குதா உனக்கு? உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன். இல்லை என்றா நீ புலம்பிட்டு தான் இருப்ப, உன்னுடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்காது. ஆமா சொல்றேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க, ஆசீர்வாதமா இருப்பாயின்னு சொல்றாங்கல்ல சார், டிவியை திறந்து பார்த்தா அவன் சொல்லுவான், போலி சுவாமியாரு, போலி சாமியார் பேசத்தான் செய்வான், சத்தியத்தை சொல்ல மாட்டான். இன்னைக்கு நான் உன்ன பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், இன்னைக்கு உன்னுடைய வாக்கில இந்த அன்பு இயேசுனால் ஆழமாய், இயேசுவின் அன்பினால ஆழமாய் சந்திக்கப்பட்டு, நீ இயேசுவின் அன்பை பெற்றுக்கொண்டு இயேசுவின் மேல உன்னுடைய வாழ்க்கையை முழுமையா அர்ப்பணித்து வாழ்ற வாழ்க்கை இருக்குதா? உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன். இன்னைக்கு இல்லைன்னா இப்பொழுதே தாழ்த்து, மனந்திரும்பு. நீ உட்கார்ந்துருக்க, நீ உன்னுடைய பாவ வாழ்க்கையை ஒழித்து போட்டு இயேசு நோய்க்கு வா, அங்கதான் சந்தோஷம், அங்கதான் சமாதானம். நீ வாழ்ற வாழ்க்கை, ஐயோ உருப்படி இல்லாத வாழ்க்கை, என்னத்தை எடுத்துட்டு போறோம்? இன்னைக்கு உண்மையான இயேசுவை அன்பை ஏற்றுக்கொண்டு இயேசுக்குள்ளாக நான் வாழ்ற வாழ்க்கை தான் வெற்றி. பாத்தீங்களா இல்லையா? அடுத்த முக்கியமான வெற்றி பாக்குறோம், அடுத்த முக்கியமான வெற்றி. என்ன அருமையான வசனம் அங்க பாருங்க, ரோமர் 8:28 முடிக்க போறோம் நம்ம. ரோமர் 8:28 அங்க பாருங்க, ரோமர் 8:28 வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கொள்வதற்கு. ரோமர் 8:28 216 பக்கம் எவ்வளவு அழகான வசனம் தெளிவா சொல்லுது, கவனிச்சீங்களா? இந்த வசனம் யாருக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்? இயேசுவை அறிந்து இயேசுக்குள்ள வந்த மனுஷனுக்கு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு குருகளுக்கு, தேவனிடத்தில் அன்பு குருகளுக்கு. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இந்த மனுஷன் யாருங்க? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட, தேவனிடத்தில் அன்பு குருகிறான். கவனிக்கிறீங்களா? இந்த மனுஷன் யாருங்க? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவனா இருக்கிறான். அழைப்பை பெற்றவன் எங்கேயோ போயிட்டு இருந்தான், புரியுதா? எங்கயோ பாலும் கணத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தான், எங்கயோ பாதாளத்துல போயிட்டு இருந்தான், எங்கயோ நாரி போய் கடந்தான். ஆண்டவர் அவனை அழைத்தார், அன்பின் கயிற்றினாலே அழைத்து அவனை இழுத்துக்கொண்டு அழமாய் அவனை அழமாய் சந்தித்து அவனுடைய இருதயம் மாற்றப்பட்டு அவனை அழைக்கிறார். எங்க? இயேசுக்குள்ளாக, இயேசுவின் பிள்ளையாக மாற்றப்பட்டு அவனுடைய இருதயம் மாற்றப்படுகிறது. இதெல்லாம் யாருடைய தீர்மானத்தின்படி? இனி நானும் செஞ்ச தீர்மானத்தின்படியா? இல்லைங்க, ஒரு கால நம்ம இடத்துல ஒண்ணுமே இல்ல. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள், அது மாத்திரமில்ல, அந்த அழைக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க? இந்த அழைக்கப்பட்ட மக்கள் என்ன செய்யறாங்க? கடவுள் மேல அன்பு வைக்கிறாங்க, தேவனிடத்தில் அன்பு. படிச்சோமா இல்லையா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில், யாரிடத்தில் அன்பு கொடுக்குறாங்க? தேவனிடத்தில் அன்பு கொடுக்கும் மக்கள். கவனிக்கிறீங்களா? தேவனிடத்தில் அன்பு கொடுக்கும் மக்கள். இந்த மக்கள் முழுக்க முழுக்க இன்னைக்கு ஒரு காலத்துல எது மேலேயே அன்பு வச்சிட்டு இருந்தாங்க, யார் மேலேயே பாசம் வச்சிருந்தாங்க, எல்லா பாவத்தையும் ஒழித்து போட்டு இன்னைக்கு முழுக்க முழுக்க யார் மேல அன்பு கொடுக்குறார்கள்? தேவனிடத்தில் அன்பு கொடுக்கும் மக்களுக்கு. கவனிக்கிறீங்களா? கடைசியா பார்த்து முடிக்க போறோம். தேவனிடத்தில் அன்பு கொடுக்கு என்ன என்ன செய்யதான்? தேவனிடத்தில் அன்பு கொடுக்கு, கவனிக்கிறீங்களா? இயேசுனிடத்தில் அன்பு கொடுக்கு ஒரு உண்மையான, ஒரு மகத்தான வெற்றியுள்ள சமாதானத்தை அவன் பெற்றுக் கொடுக்குறான். ஒரு வெற்றியுள்ள சமாதானத்தை பார்க்கறான், பெரிதான சமாதானம், பெரிதான சமாதானம். ஒரு கிறிஸ்தவனுக்கு இதோட பெரிதான சமாதானம் இறங்கி பார்க்க முடியாது. அங்க வசனம் சொல்லுது, அவன் தேவனிடத்தில் அன்பு கொடுக்குறான். அப்படியாங்க தேவனிடத்தில் அன்பு கொடுக்கு அவனுடைய வாழ்க்கையில நிகழ்கிற அத்தனையும் அந்த வசனம் சொல்லுது. கவனிச்சிங்களா? தேவனிடத்தில் அன்பு கொடுக்கு என்ன சொல்லுது பாருங்க, அவரிடத்தில் அன்பு கொடுக்கு சகலமும், கவனிச்சிங்களா? சகலமும் நன்மைக்கு ஏதுவா நடக்கிறது என்று. சகலமும், கவனிக்கிறீங்களா? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அழைக்கப்பட்டாச்சு இல்லைங்களா? இன்னைக்கு நீ நானும் அழைக்கப்பட்டாச்சு. இந்த அழைப்பு பெற்ற மக்கள் யாரு? அவங்க என்ன செய்யறாங்க? அடுத்தது தேவனிடத்தில் இயேசு மேல அன்பு கூறுகிறாங்க. அப்ப இயேசுனா யாரு? மனுஷனா? மனுஷனா இல்லைங்க. அடேப்பா கடவுள்,
உனையும் மனையும் படைத்த சர்வத்தி மாளிகை சேர சர்வல்லமுள்ள கடவுள் உனக்காக எனக்காக இந்த உலகத்துல வந்து மாண்டார், ரத்தம் சிந்தினார், சிலுவை மரணத்திலே தொங்கினார், மூன்றானவர் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பல பிதான் வலது பக்கத்தில் உயிரோடு எனக்காக பரிந்து பேசுற உயிருள்ள கடவுளா இருக்கிறான் சொல்லி அப்படியா விசுவாசித்து அந்த இயேசுங்கிற கடவுள் மேல முற்றிலுமாக தங்களை அர்ப்பணித்து அவர் மேல அன்பு கூறும் மக்களுக்கு கவனிக்கிறீங்களா? அவங்கதான் கிறிஸ்தவர்கள். பொன்பொருள் மேல உலகத்து மேல இளம் ஆழமா பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. யாருக்கு அன்பு கூறுறாங்க? கடவுள் மேல அன்பு கூறுற மக்களுக்கு. கடவுள் மேல அன்பு கூறுற மக்களுக்கு என்ன நடக்குதா? சகலமும் கவனிக்கிறீங்களா? சகலமும் 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 அவளிடத்துல அன்பு கூறுவர்களுக்கு கவனிக்கிறீங்களா? ஏன்னா பெரிய ஒரு ஆறுதல், எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய சமாதானம். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில இந்த சமாதானத்தை நீ பெற்றிருக்கிறாயா? உன்னை பார்த்து நான் தாழ்மையா கேட்கிறேன், உன் இருதயத்தை பார்த்து சொல்லு. உள்ளான இருதயத்துல உன்னுடைய வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் காணும், என்ன பிரச்சனைகள் கடந்து போகலாம், எத்தனை பிரச்சனைகள் காணப்படலாம், இவ்வளவு பெருசா சிறுசா இருக்கலாம், எத்தனை பிரச்சனைகள் மத்தியில. அங்க வசனம் தெளிவா சொல்லுது, அன்றியும் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் இந்த மக்கள் யாரிடத்துல அன்பு கொள்கிறாங்க? ஒன்றாண்மையான ஜீவனுள்ள தேவாதிகளிடத்தில் அன்பு கூறுவாங்க. அந்த இயேசு ஆண்டவர் மேலேயே தன்னுடைய அன்பை காமிக்கிறாங்க. அந்த அன்பை அழமாய் உணர்ந்து அந்த இயேசு என்னடா இயேசு என்னடா, முக்கியமாக நம்மளாம் வழி திருப்பி போன ஆடுகளாய் அலைந்து திரிந்து கொண்டு வந்தோம், யார் முதலாவது முந்தி அன்பு கொடுத்தா? கவனிக்கிறீங்களா? முதலாவது முந்தி அன்பு செலுத்தினது யாரு? நம்ம செலுத்தணுமா? நம்ம ஓடி போய் அன்பு செலுத்தணுமா? அவர்கிட்ட அன்பு செலுத்தணுமா? நம்மளாம் நாடி போய் கடந்தோம், வழி திருப்பி போன ஆடுகளை போய் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தோம். ஆனா யார் நம் முந்திய அன்பு செலுத்துறாங்க? வசனம் தெளிவா சொல்லுது பாருங்களேன். ஒரு அருமையான வசனத்தை காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளவு அருமையான வசனம். ஒன்னு யோவான் 4:19. ஒன்னு யோவான் 4:19. கவனிக்கிறீங்களா? எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க வசனம். ஆண்டவர் எவ்வளவு சொல்றாரு பாருங்க, உண்மையா சொல்றாரு பாருங்க. அவர் படிங்க 19 அவர் அவர் முந்தி முந்தி முந்தினா அவர் தான் நம்மளை அங்க பாருங்க, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில அவன் ஆழமா அறிந்திருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஐயோ, அவர் முன்னாடி ஃபர்ஸ்ட் அவர் தான் நம்ம மேல அன்பு கூர்ந்தார், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். அப்ப கவனிக்கிறீங்களா? அப்ப அந்த வசனத்திலே பார்த்தோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அந்த அழைப்பே பாக்குறோம், அந்த அழைப்பிலேயே யார் தான் அன்பு செலுத்தினது? அவருடைய அன்பு பெறல தான் அந்த மக்களை அழைத்தார். அந்த அழைக்கப்பட்ட மக்கள் உடனே அங்க யாரு அன்பு, அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, யார் மேல அன்பு செய்யறாங்க, காமிக்கிறாங்க? இயேசு மேல அன்பு காமிக்கிறாங்க. ஒரு காலத்துல எங்கேயோ தன்னுடைய அன்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு இயேசு மேல அன்பு காமிச்சு இயேசுக்குள்ள வாழ்ற மக்களுடைய வாழ்க்கையில கவனிங்க இதுதான் முக்கியம். இப்படியாக இயேசுக்குள்ள வாழ்ற மக்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? இயேசுக்குள்ள வாழ்ற மக்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? அங்க வசனம் தெளிவா சொல்லுது, சகலமும். அந்த வசனம் பாருங்க, ரோமர் 8:28, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் படிங்க, தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு எப்படிங்க சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பிடிச்சிட்டீங்களா? அந்த வசனம் பாத்துட்டீங்களா? ரோமர் 8:28, சகலமும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கவனிச்சிங்களா? இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாக்கில இயேசுக்குள்ள வண்டி அவனை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், அன்புடத்தோடு கேட்கிறேன். இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்த மனுஷனா இருக்கிறாயா? நான் கடவுளான அழைப்பு பெற்ற மனுஷன், கடவுளை அழைப்பு பெற்று இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டேன். நான் இயேசுவை மட்டும்தான், இந்த இயேசுவை மாத்திரம்தான் அன்பு செலுத்துறேன். யாரும் என்னுடைய வாக்கில ஆக்கிரமிக்கல, நான் இயேசு மேல மாத்திரம்தான் என்னுடைய அன்பு செலுத்துறேன்னு சொல்ல முடியாத ஒரு மனுஷனா இருக்கிறாயா? நான் உன பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், உன்னுடைய இருதயத்துல ஆராய்ந்து பார்த்து சொல்லு, உன் அன்பு எங்க போகுது? உன் அன்பு யார்கிட்ட காமிக்கிற? உன் அன்பு எங்க போகுது? இல்லைங்க இல்லைங்க, அப்படியாதான் ஒரு காலத்துல இருந்தேங்க. இன்னைக்கெல்லாம் தூர தூக்கி போட்டு எல்லா பாவ நாசமஸ்தும் தூக்கி போட்டு இன்னைக்கு இந்த இயேசு ஆண்டவர் என்னை அழைச்சார், அவருடைய அன்பினாலே அழைச்சார், அவருடைய தீர்மானத்தின்படி என்னை அழைச்சார். இன்னைக்கு நான் அழைக்கப்பட்ட மனுஷனா, இன்னைக்கு நான் அவர் மேல அன்பு செலுத்துறேன். அப்ப அவரே மாத்திரம்தான் அன்பு செலுத்தி அவருக்குள்ளாக இயேசு பிள்ளையா வாழ்ற வாழ்க்கையில அவர் காமிக்கிற சிறப்பு என்ன தெரியுமா? அந்த வசனம் தெளிவா சொல்லுது, அப்படியா அன்பு கூற மக்களுக்கு, அப்படியா இயேசுக்குள்ள வாழ்ற மக்களுக்கு ஒரு சிறப்பான காரியம் என்ன தெரியுமா? அன்பு கூறவர்களுக்கு சகலமும் சொல்லுங்க, சகலமும் நன்மைக்கேமா நடக்கிறது. கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நீ இயேசுக்குள்ள வந்துட்டாயா? இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டாயா? உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், இன்னைக்கு இயேசுக்குள்ள வந்துட்டாயா? இயேசுவின் அன்பினால் ஆழமாய் தொடப்பட்டு உடைய பாவம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்த மனுஷன் இருக்கிறாய் என்றால் நீ எதை கொடுத்தும் கவலைப்படவே தேவையில்லை, நீ எதை கொடுத்தும் அசரவே தேவையில்லை. ஏன் வசனம் என்ன சொல்லுது? சகலமும் நன்மைக்கு இதுவா நடக்க. சகலம்னா சகலம்னா இங்கிலீஷ்ல சொல்லுது ஆல் திங்ஸ், இங்கிலீஷ்ல சொல்லுது ஆங்கிலத்துல ஆல் திங்ஸ் ஒர்க் டுகெதர் ஃபார் குட். ஆங்கிலத்தில் சொல்ற எல்லாமே உன்னுடைய வாக்குல நீ இயேசுக்குள்ள வந்துட்டாய்னா எல்லாம் புரிஞ்சுக்கணும். இயேசுக்குள்ள வந்துட்டினா, இயேசுக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீ யாரை மட்டும் தான் சார்ந்திருக்கிற? இயேசுவை மட்டும் தான் சார்ந்திருக்க. இயேசு மேலதான் நீ அன்பு செலுத்துற. அந்த அன்பு எவனையும் பிரிக்கவே பிரிக்காது. சொல்லி பார்த்தோமா இல்லையா? அப்படிப்பட்ட இயேசுவை சார்ந்து இயேசுக்கு முதலிடம் கொடுத்து இயேசு மேல அன்பு செலுத்தி இயேசுக்கு மட்டும்தான் முதலிடத்தை கொடுத்து இயேசு மேல முழுமையா அர்ப்பணித்து அவருக்காக நீ வாழ்ற வாழ்க்கையில அவர் சும்மா இருப்பாரா? அவர் ஒவ்வொரு விஷயமும் அவர் ஆளுகை செய்கிறார். நல்லா கவனிச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில நடங்குற உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சிறிய ஒரு சிறிய காரியமாக பெரிய காரியத்தில் அவர் ஆண்டு நடத்துகிறவரால் நீ உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ குறித்து கவலைப்படவே தேவையில்லை. நீ இயேசுக்குள்ள வந்துட்டியா? நான் உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன், இயேசுக்குள்ள வந்த ஒரு வாழ்க்கை வச்சு உள்ள வாழ்க்கையா வாழ்றியா? இல்லையே என்ன சொன்னாலும் ஐயோ உன் வாழ்க்கை தோல்வியா தான் இருக்குங்க, புலம்பிட்டு தான் இருப்பாங்க, ரத்த கொதிப்பு அதிகரிச்சு தான் இருக்குங்க, கோவப்பட்டு எரிஞ்சு விழுந்துட்டு தான் இருப்பான், என்னன்னே புரியாம கத்திட்டு இருப்பாங்க. ஆனா இயேசுக்குள்ள வந்தவன் இந்த வசனத்தை பிடிச்சுக்கொள்வான், நான் இயேசுக்குள்ள வந்துட்டேன், நான் இயேசு அழைப்பை பெற்ற மனுஷனாக, நான் இயேசு மேல அன்பு செலுத்துற மனுஷனாக, இயேசு இருக்கு பிடிச்சு வாழ்ற வாழ்க்கையில அங்க வசனம் தெளிவா சொல்லுது. நீக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கடந்து போறேன் என்னுடைய வாழ்க்கையில, ஆனா ஒரே ஒரு வசனம், அந்த வசனம் சொல்லுது சகலமும் என்னங்க, சகலமும் நன்மைக்கு இதுமாக நடக்கிறது. ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், இன்பமா இருக்கட்டும், துன்பமா இருக்கட்டும், சிறிய விஷயமா இருக்கட்டும், பெரிய விஷயமா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆபத்தா இருக்கட்டும், ஏதோ சுனாமி வந்துச்சு, ஏதோ கொரோனா வைரஸ் வந்துருச்சு, கிறிஸ்துவனுக்கு என்ன COVID-19 வந்துச்சு, தாக்கப்பட்டுச்சு, இந்த மூங்கும்படி போட்டு உட்காந்துருக்காரு பாருங்க, என்ன ஆச்சு? நஷ்டமா சொல்லுங்க. ஒரு கிறிஸ்துவனுக்கு இதை எப்படி எடுத்துக்கொள்ளறான்? லாக்டவுன் போட்டுட்டாங்க சார், ஒருத்தருக்கு சந்திக்கவே முடியாம போயிடுச்சு சார், சர்ச் எல்லாம் மூடிட்டாங்க சார், அதை எப்படி சொல்லுவான் ஒரு கிறிஸ்தவன்? எப்படி சொல்லுவான், எடுத்துக்கொள்வான் நன்மைக்கு? ஒரு அந்நிய மனுஷன் சொல்ல முடியுமா? கொரோனா வந்து என்னை பாடுபடுத்துருச்சு, வேலை எல்லாம் இழந்துட்டேன், வருமானம் எல்லாம் போச்சு, இந்த பாரு கடையை மூடிட்டு வந்து உட்காந்துருக்கு, ஆனா மாத்தா யாருமே கண்டுக்கல, புலம்புவான் சொல்லுவானா இல்லையா? ஒரு அந்நிய இயேசு அறியாதவன் பாருங்க நடக்குதா இல்லையா உலகத்துல பாருங்க. கொரோனா வைரஸ் வந்ததுனால COVID-19 வந்ததுனால தாக்குச்சா இல்லையா? உழுக்குச்சு, சின்ன தலைகளை மாற்றி போட்டுருச்சு எல்லாத்தையும். ஆனா ஒரு கிறிஸ்தவன் என்ன சொல்லுவான்? சகலமும் நன்மைக்கு இதுவா நடக்கிறது சொல்றான். வசனம் சொல்லுது பாருங்க, சகலமும் நன்மைக்கு இதுவா நடக்குதுன்னு சொல்லி சொல்றான் பாருங்க. உன்னுடைய என்னுடைய வாக்கில இந்த கொரோனா வைரஸ் ஆகட்டும், சுனாமியா இருக்கட்டும், பூகம்பமா இருக்கட்டும், இல்ல பொருளாதார சரிவா இருக்கட்டும், இல்ல குடும்பத்துல பிரச்சனையா இருக்கட்டும், இல்ல எய்துட்டுக்காரன் பக்கத்துட்டுக்காரன் சண்டை போட்டு வந்தானா இருக்கட்டும், இல்லங்க எது நடந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும், இந்த காரே பிரச்சனை போயிட்டு இருக்குது, கார் பஞ்சர் ஆச்சு என்ன பண்றது, சைக்கிள் போயிட்டு இருக்கு சைக்கிள் பஞ்சர் ஆச்சு என்ன பண்றது. நேற்று என்ன ஒரு அரிசி வாங்க போனேன் நானு, தெரியுமா கணக்கு மலக்கு பார்க்காம அரிசி வாங்கிட்டு வந்துட்டேன், அப்புறமா தான் எங்க வீட்டுக்கு நம்ம கேட்கறாங்க கொஞ்சம் வசதியா சரி எதுக்கு வாங்கினீங்க சத்தம் போட்டாங்க, போய் திரும்பி கொடுத்துட்டு வாங்க, சரி அதுவும் சந்தோஷமா ஏத்துக்கிட்ட, சரிம்மா சரி அதுவும் நன்மைக்கே, சின்ன விஷயமா இருக்கட்டும், நான் என்ன எடுத்துக்கிட்டேன் நன்மைக்கே, என்ன அது பாருங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. முக்கியமா நம்முடைய நம்ம ரொம்ப நாளா ஜோம் பண்ணிட்டு இருந்தோம், சபை ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக ரொம்ப நாளா ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் சபை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, உதவி செய்தார், சபை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது, அரசாங்கத்தில் பதிவு பண்ண முடியாது, சபையை அரசாங்கத்தில் பதிவு பண்ண முடியாது, உதவி செஞ்சார். அங்கிள் ஆண்டி முயற்சி எடுத்து சேந்தம்பலம் போய் ஏற்கனவே வந்தாங்க, சேந்தம்பலம் பார்த்துட்டு அப்ளை பண்ணிட்டு வந்தாங்க, மறுபடியும் கூப்பிட்டுருந்தாங்க, நேற்று அந்த வேலையை முடிச்சாங்க, நேற்று வெள்ளிக்கிழமை முடிச்சாங்க, ஆனால் கரண்ட் இல்லை, எல்லாம் கட்டு, நெட்டு இல்லை, கரண்ட் இல்லை, எல்லாம் கட்டு. சரி காலையில் போயிட்டு அந்த அரிசி வாங்கிட்டு வந்து கடத்துல எங்க வீட்டுக்காரமா எப்படி பண்ணிட்டாங்க சொல்லிட்டாங்க, திருப்பி போயிட்டு வாங்க. சரி அது நன்மைக்கே, கடத்துல நான் ஜியோ டவர் வந்ததுனால ஜியோ சிம் வச்சிருந்தனால நேரம் அங்கிள் போன் பண்ணி காலையில நினைச்சிட்டு இருந்தேன், ஐயோ தேங்க் பண்ணணும், நான் கொஞ்சம் போன் பண்ணி பேசணும், தேங்க் பண்ணணும் சொல்லி நினைச்சிருந்த மறந்துட்டேன், அரிசி வாங்கிட்டு ஓடி வந்துட்டேன். சரி மறுபடியும் போனதுனால என்ன பண்ண
போன் பண்ணி பேசிட்டேன், தேங்க் பண்ணிட்டேன் சார். அதுவும் நல்ல விஷயமா தான், அதனால கொண்டாட்டிங் பூஷன் இருக்கு. என்னடி சத்தம் போடுற, சும்மா இருக்க கடை உட்காந்து அவன் சண்டை போட்டு என்ன நினைச்சிட்டு இருக்கு, என்ன எழுத்து பேசுறியா, அவன் சத்தம் போட்டு கொண்டாட்டி போட்டு சண்டை போட்டுறா, சந்தோஷம் உண்மைதான். வேற ஐயோ வசதி தேவையில்லை, போய் திருப்பி வாங்கிட்டு அதோட நல்ல ரைஸ் எல்லாம் இருக்கு போய் வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்தேன். சரி அதுவும் நன்மைக்கு எதுவும் வாங்கிட்டு முடிச்சு கொடுத்தேன். ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், உடனே பதர்ஷப்படுறதா ஏன் சார், உடனே டென்ஷன் ஆறதா, கால் காலம் கத்துறது, கோவப்படுறது, பொண்டாட்டியை திட்டுறது, அடிக்கிறது, இல்ல நடக்குதா இல்லையா வீட்டுல, எத்தனையோ மக்கள் பாக்குற பாருங்க. அதனாலேயே சமாதானம் போயிருது. ஆனா ஒரு கிறிஸ்தவன் இயேசு அறிந்தவன் என்ன செய்யறான், வசனம் என்ன சொல்லுது, சகலமும் ஏன் பைபிள் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், பைபிள்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். அந்த மனுஷன் யார் தெரியுமா, பைபிள்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டு, வாலிப வயசுல இருந்து எத்தனை போராட்டம் தெரியுமா அவனுக்கு, ஒரு வாலிப வயசுல இருந்து எத்தனை போராட்டம் அவன் சந்தித்தான் தெரியுமா, யோசேப்பு. போய் படிச்சு பாருங்க, ஆதியாகம புத்தகத்துல படிச்சு பாருங்க, வாலிப வயசுல இருந்து எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை. அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தான் அந்த வாலிப தம்பி, அவங்க அப்பாவுக்கு செல்ல பிள்ளையா இருந்தான், ஆனா கூட இருக்க சகோதரர்களுக்குலாம் போராம வந்துருச்சு, பகைச்சாங்க. சரி நான் கேட்கிறேன் அவனுக்கு ஏன், ஏன் தெரியுமா, என்ன ஆன்சர் தெரியுமா, அவனுக்கு கூட சகோதரர்லாம் பகைச்சாங்க, அவனுக்கு ஆன்சர் தெரியுமா, ஏன் என்ன பகைக்கிறாங்கன்னு, ஏன் இப்படி பண்றாங்க உனக்கு, ஏன் ஏன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குமா இல்லையா, உனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்குமா, தெரியாது, பகைச்சாங்க. அதே சகோதரர்கள் குழியில போட்டாங்க, ஏன் அப்படின்னு கேள்வி இருக்குமா இல்லையா, அதே சகோதரர்கள் குழியில போட்டாங்க, அதே சகோதரர்கள் இஸ்மவேலர்கிட்ட விற்று போட்டாங்க, வியாபாரம் பண்ணிட்டு வராங்க, இந்த பையனை போய் சொந்த சகோதரனை வித்து போட்டாங்க, ஏன் நினைச்சு பார்த்திருப்பானா இல்லையா, அதே சகோதரர்கள் விற்று போட்ட பிறகு அந்த இடத்துல பார்வன் அரண்மனையில போய் வேலை பார்க்கறாங்க, அந்த போத்திபார் வீட்டுல வேலை பார்க்கறாங்க, வேலை பார்க்கும் போது அந்த இடத்துல அங்க மனைவி மூலமாக பெரிய பிரச்சனை, ஏன் எனக்கு பிரச்சனை, இத்தனைக்கும் அந்த யோசேப்பு என்ன செஞ்சான், ஏதாவது தப்பு செஞ்சானா, வாலிப வயதுல இருந்து கர்த்தருக்கு உண்மையும் நன்மையுமாக உத்தமமாய் அவருக்கு பிரியமாதான் வாழ்ந்தான், பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டே இருந்துச்சா இல்லையா, ஏன் ஏன் ஒரு கேள்வி எழுப்பியிருக்குமா இல்லையா, அந்த போத்திபார பிரச்சனையா, அப்படியா பிரச்சனை கேள்விப்பட்டு கடைசியில் அவன் சிறையில போட்டாங்க, ஏன்டா அந்த பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துச்சா இல்லையா, அட சிறையில போய் கிருஷ்ணன் அந்த இடத்துல பானபாத்திரக்காரன் ஒரு கனவு காண்றான், அந்த கனவு அவன் வெளிப்படுத்துறான், இதே கொஞ்சம் ராஜாட்ட போய் சொல்லுடா ஞாபகம் வச்சுக்கூடா அப்படின்னு சொல்றான், கடைசியில் அவனும் மறந்துடுறான். பாத்தீங்களா எத்தனை பிரச்சனை மேல பிரச்சனை, அவன் இல்ல ஏன் ஏன் ஒரு கேள்வி எழுப்பிதாம இல்லையா, கடைசியில கடைசியில கடவுள் ஆச்சரியமாக அவருடைய வாழ்க்கையில பெரிய ஒரு வெற்றி உள்ள எல்லாத்துலயும் கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாத்துலயும் ஒரு நோக்கம் இல்லாம தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யவே இல்லை, நம்முடைய பிள்ளை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஒரு சிறிய ஒரு சிறிய காரியமாக பெரிய காரியமாகட்டும் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நோக்கத்தோடு நன்மை, அதை சொல்ற பாத்தீங்களா, எல்லாத்தையும் சகலமும் நன்மைக்கு எதுவாக, கவனிச்சீங்களா, கவனிச்சீங்களா அந்த வார்த்தை, கவனிச்சீங்களா, நீ இயேசுக்குள்ள இருப்பான் என்றால் உன்னுடைய வாழ்க்கையில சிறிய காரியமா பெரிய காரியமா பதர்ஷப்படும் தேவையே இல்ல, பதறணும் தேவையே இல்ல, விசுவாசிக்கிறவன் பதறான்னு சொல்லுது வசனம். நீ என்ன பண்ற, பதறற, ஐயோ பாஸ்டர், ஐயோ நான் என்ன பண்ண தெரியல பாஸ்டர் அப்படின்னு, அப்படியா என்ன சகோதரன், அப்படியா உடனே மூஞ்சி தூக்குற, உடனே கோவப்படுற, உடனே எரிஞ்சு விழுகுற, உடனே பொறாம படுற, உடனே என்னென்னமோ வார்த்தை தேவையில்லாத வார்த்தை எல்லாம் விடுற, பொண்டாட்டி சண்டை, புருஷன் சண்டை, இல்ல எத்தனை காரியங்கள், சச்சா அவிசுவாசமான காரியங்கள் வெளியில வந்துருது, சாட்சி கட்டு போயிருது இல்ல, ஆனா கிருஷ்ணன் போன அவசியமே இல்ல, வசனம் தெளிவா சொல்லுது, இயேசுக்குள்ள இருக்கிறவருடைய வாக்கில் வெற்றி பாத்தீங்களா, சகலமும் சின்னதோ பெருசோ சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கிறது. அந்த யோசிப்பு கடைசியாக யாரால் எப்படியா உயர்த்தப்பட்டான், தினோ பிரச்சனை, வாலிப வயசுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை, பிரச்சனை மேல பிரச்சனை வந்துச்சு, அவன் கிறிஸ்தவன் தான், இயேசு அறிந்தவனா, அவனுக்கும் பிரச்சனை இல்லாம இருக்கு, ஆனா அவன் கடைசியாக கடைசியாக அவன் யாராக உயர்த்தப்பட்டான், அந்த எகிப்துக்கு பிரதம மந்திரியாக உயர்த்தப்பட்டான், ராஜாவுக்கு அடுத்தபடியாக உயர்த்தப்பட்டான், அந்த சகோதரர்லாம் அவன்கிட்ட வந்து கையேந்தி நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, ஐயோயோ ஏ நம்ம யோசேப்புடா பயப்படுறான். அப்ப அந்த சமயத்துல அந்த யோசேப்பு சொந்த சகோதரத்தை ஒரு வார்த்தை சொல்றான், கவனிக்கிறீங்களா, இவன் வந்து எகிப்துக்கு போய் விற்கப்பட்டு எகிப்து தேசத்துல ராஜா ஆயிட்டான்,
பஞ்சம் பழிக்க எல்லாம் பஞ்சம் ஆயிடுச்சு, தேசமெல்லாம் பஞ்சம் ஆயிடுச்சு, எல்லாரும் இங்க வந்து தானியங்கள் வாங்கி கொள்ள வராங்க. அவனு சகோதரன் வந்து உட்பட வந்து வாங்குறான். கடைசியில யாருன்னு தெரிஞ்சுக்கணும், கடைசியில யோசிப்பு தெரிஞ்சு சொந்த சகோதரன் தெரிஞ்சுக்கிட்டான், போச்சுடா நம்ம பண்ண எல்லா அவனுக்கு எதிராக பண்ண எல்லா காரியமும் போச்சு, இவன் புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு பலி வாங்க போறான்னு நினைச்சுக்கிட்டான். விஷயம் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா யோசிப்பு என்ன தெரியுமா செஞ்சா, எடுத்துக்கோங்க ஆதியாகமம் புஸ்தகம் 50 ஆதியாகமம் புஸ்தகம் 50 20 ஆதியாகமம் 50 எடுத்துக்கிட்டீங்களா, படிங்களே. நீங்கள் ஹலோ கவனிச்சீங்களா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, சொந்த சகோதரன் எவ்வளவு பகைச்சீங்க, குழியில போட்டீங்க, விஸ்மயில் விட்டு போட்டீங்க, எத்தனையோ தீமை செஞ்சீங்க. ஆனா ஒரு காலம் அவன் இயேசு விட்டு பிரியவே எத்தனையோ பிரச்சனை வச்சுங்க, கிறிஸ்துவன் தாங்க, ஒரு காலம் இயேசு விட்டு விலகி போகவே இல்ல. ஒண்ணு மட்டும் நினைச்சிருந்தா, ஆண்டவர் நோக்கம் இல்லாம செய்யலங்க. இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாக்குல இயேசுக்குள்ள வாழுறா என்றால் நீ எது குறித்து கவலைப்படணும் அவசியமே இல்ல. நான் உனே மட்டும் தாழ்மையா கேட்கறேன், இயேசுக்குள்ள இருக்கியா, அது மட்டும் ஆராய்ந்து பார்த்து அதை மட்டும் உன்னுடைய அழைப்பை உறுதியாக்கிக்கொள்ளும், உன்னுடைய அழைப்பை தெரிஞ்சுக்கொள்ளும், அதை மட்டும் நீ உறுதியாக்கும். இயேசுக்குள்ள இருக்கிறியா, இயேசுனால் அழைக்கப்பட்ட மனுஷனா இருக்கிறாயா, இயேசுனால் அழைக்கப்பட்டு இயேசுனிடத்தில் முழுமையா உன்னை நீ அர்ப்பணித்து இயேசுக்காக வாழுற மனுஷனா இருக்கிறாயா, அதை மட்டும் நீ உறுதிப்படுத்திக்கோ, அதை மட்டும் நீ உறுதிப்படுத்திக்கோ, அதை மட்டும் நீ உறுதிப்படுத்திக்கோ. அதனால உன்னை உன்னை பார்த்து தாழ்மையா கேட்கிறேன். அந்த இயேசுக்குள்ள வாழ்ற வாழ்க்கை இருக்கு பாருங்க, எச்சுள்ள வாழ்க்கை, அதை குறித்து கவலைப்பட தேவையே இல்லை. சின்ன காரியமோ பெரிய காரியமோ, பெருசோ சிறுசோ, துன்பமோ இன்பமோ, எதை குறித்து அவன் கவலைப்பட தேவையில்லை. என்னடா வசனம் தெளிவா சொல்லுது இந்த பாருங்க, யோசேப்பு ஒரே எக்ஸாம்பிள் பார்த்தோமா இல்லையா, சின்ன வயசுல இருந்து வாலிப வயசுல இருந்து பிரச்சனை மேல பிரச்சனை சந்திச்சான். ஆனா கடைசியில ஆண்ட ஒரு நோக்கம் இல்லாம அவனை அத்தனை பிரச்சனை ஒரு நோக்கமா அனுமதிக்கவே இல்லை. அத்தனை பிரச்சனை அத்தனை இழப்புகளை ஒரு நோக்கத்தோடு அனுபவிச்சாரு. கடைசியில அவனை யாரா உயர்த்தப்பட்டா, பிரதம மந்திரியா ஆண்டவர் உயர்த்தின தேசத்துல யாரெல்லாம் பகைச்சாங்களோ எல்லாரும் அவனுக்கு இல்ல வர மாதிரியாக ஆண்டவர் வச்சாரு. அப்பதான் அந்த யோசிப்பு சொல்றான், நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், கவனிக்கிறீங்களா, நீங்கள் எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது யாரு கவனிச்சீங்களா, யார் செஞ்சா, தேவனோ யார் ஆளுக செஞ்சிருக்கிறார், அத்தனை காரியத்துல யார் ஆளுக செஞ்சா, தேவன் கடவுள் ஆளுக செஞ்சிருக்கிறார். அப்ப நீ நானும் நினைச்சுக்கிறது, நீ நானும் உன்னுடைய வாழ்க்கையில இப்படியான காரியங்கள் கடந்து போகும்போது கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், கர்த்தர் ஆளுகையை செய்யறான்னு சொல்லி அந்த அறிவு உனக்கு எனக்கும் அவசியம், நல்லா புரிஞ்சுக்கோ. கர்த்தர் ஆளுகை செய்யறார், கர்த்தர் அனைத்தையும் நடத்துகிறான்னு சொல்லி அந்த அறிவு அந்த சிந்தை ரொம்ப ரொம்ப அவசியம் இல்ல, நீ விழுந்து போயிருவார். அங்க பாருங்க, அதான் சொல்றேன் பாருங்க, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடி வெகு ஜனங்களை உயிரோடைய காக்கும்படிக்கு அதை எப்படியா முடிவு பண்ணினார், நன்மையாக முடிவு பண்ணினார். எல்லா நன்மைக்கு இந்த வசனம் இப்ப பொருந்தா, புரிந்தா, ரோமர் 8:28 அவரிடத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலம். அந்த வசனம் பாத்தீங்களா, சகலம், சிறுசோ பெருசோ, ஆனால் நீ எதுக்கு டென்ஷன் ஆகணும் அவசியமே இல்ல. ஹலோ புரியுதா, என்ன அருமையான தாயாரே புரியுதா, என்ன அருமையான சகோதரனே புரியுதா, எதுக்கு டென்ஷன் ஆகணும் அவசியமே இல்ல. வேலை மும்மரமா செஞ்சுட்டு இருக்கோம், எங்க வீட்லயும் நடந்துச்சு, வேலை கட்டிட வேலை நடந்துச்சு, மும்மரமா செஞ்சுட்டு இருந்தோம், முடிச்சிடலாம் முடிச்சிடலாம் முடிச்சிடலாம்னு நம்ம நினைப்பு. அன்னைக்குதான் கொத்தனாரம், சார் சார் நாளைக்கு வந்துடுறேன் சார்னு போன் பண்றோம், நம்ம முடிக்கலாம்னு நினைக்கும் போது கொத்தனார வர மாட்டோம். அப்ப என்ன பண்றது, ஏன்னா நான் உன்னை எதிர்பார்த்துருந்தேன் வந்து முடிக்கலாம்னு பார்த்தேன், என்னடா அப்படிக்கா அப்படின்னு கத்தலாமா ஒரு கிறிஸ்தவன், கத்துற ஆளுகை செய்யறாரு, அவர் நடத்துறாரு, அவர் அறியாம எதுவும் நடக்கவே இல்லை. ஆண்டா ஆண்டர் ஆச்சரியமா எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்தார், கிருபி அந்த COVID-19 முடிச்சு கொடுத்தாரு, இல்ல எதுவுமே ஆண்டர் கருத்துல இருக்குது, எதுவுமே அவர் சுத்தப்படி அவர் நடத்துறாரு. அதனால இன்னைக்கு உள்ள அவர் வேலை, ஐயோ வரலையே வரலன்னுமா டென்ஷன் ஆன அவசியமே இல்லை. சிமெண்ட் வரலையே, கல் வரலையே, ஐயோ நான் இத்தனைக்கு வர சொன்னே, இப்படி முடிக்கணும்னு அனுச்சுனேன், இப்படிதான் திட்டம் போட்டனே, நீ யாரு கடவுளா. அவை ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு சிறிய காரியமும் பெரிய காரியமோ இல்லைங்களா, ஒவ்வொரு சிறிய காரியமும் பெரிய காரியமோ, என்ன இழப்போ இல்ல நன்மையோ தீமையோ இன்பமோ துன்பமோ, ஒவ்வொரு காரியத்திலும் யார் ஆளுகை செய்றார், கர்த்தர் ஆளுகை செய்றார். அவர் சகலமும் உனக்கும் எனக்கும் நன்மைக்குதான் முடிக்கிறார். உண்மைதான், துன்பமான காரியமா இருக்கட்டும் இல்லைங்களா, இன்பமான காரியமா இருக்கட்டும், ஏன் பாவமான காரியமா கூட இருக்கட்டும், அதனால நீ பாவம் செஞ்சிடலாமா, சில நேரங்களில் பாவத்தையும் ஆண்டவர் அனுபவிக்கிற அவருடைய ஆளுக்குள் நடக்குது, ஆனா பாவத்தினுடைய விளைவையும் சம்பாதிக்கிறவனா இருக்கிறான் அவன், சரிங்களா, பாவத்தினுடைய அவன் சம்பாதிக்கிறான். ஏன்னா அந்த பாவத்தின் விளைவையும் சம்பாதிக்கிறனால இருக்கிறனால அவனுடைய இருதயம் ஆழமா உடைக்கப்பட்டது, உடையப்படாதனால இருக்கிறனால உடைக்கப்படும்படி அனுமதிக்கிறார். அவன் சகலமும் அவருடைய கருத்துல இருக்குது,
புரியுங்களா? பிசாசுடைய வேலையும் அவரு நன்மைக்கு தான் நடத்துறாரு. ஆமா, பவுலுடைய வாழ்க்கையில நடந்துச்சா இல்லையா? சாத்தான் குட்டுக்குற குட்டு அப்படின்னு சொல்லி படிக்கிறோமா இல்லையா? இவ்வளவு ஜெபம் பண்ணா ஆண்டர் எடுத்து போல, அப்பயும் ஆண்டர் என் கிருபை உனக்கு போதுங்கிறாரு. பாக்குறோமா இல்லையா? ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு காரியத்திலும், ஒவ்வொரு சகலமும் சொல்லியாச்சுங்க. எல்லாத்துலயும் ஆண்டுடைய ஆளுகை இருக்குது. அவர் உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நன்மைக்கு எதுவாக முடிக்கிறார். ஆஹா, என்ன அருமையான வசனம் பாத்தீங்களா? அதனாலதான் அறிந்திருக்கிறோம். கடைசியா முடிக்கிறார், என்ன சொல்லி முடிக்கிறாரு? சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நோ நோயின்னு சொல்லுது, அறிந்திருக்கிறோம். அந்த நிச்சயத்தோட வெற்றியோடு கடந்து போறான். We feel அப்படின்னு சொல்லல, we hope என்று சொல்லல, we know அப்படின்னு சொல்லுது, அறிந்திருக்கிறோம் சொல்றான். அப்படியான அறிந்தது கடவுளுக்குள்ள சந்தோஷமா வாழ்றியா, வெற்றியோடு வாழ்றியா? இல்ல எதை கெட்டாலும், எதை கெடுத்தாலும் பதஷப்படுறியா? எதை கெடுத்தாலும் சோர்ந்து போகிறியா? எதை கெடுத்தாலும் கோவப்படுறியா? நீ கிறிஸ்தவனா இருப்பா என்றால் ஜாக்கிரதையாரு. இந்த வசனம் உனக்கு தான். உன்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழலிலும், ஒவ்வொரு சாயை, ஒவ்வொரு வேலையிலும், சகலத்திலும், சிறிதோ பெரிதோ, எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை சோர்வு வந்தாலும், எத்தனை காரியங்கள், எதிர்பாராத காரியங்கள் வந்தாலும், நினைச்ச முடியாத எத்தனையோ காரியங்கள் உன்னை சந்திக்கிறதாலும் கூட நீ எதுக்கு கவலைப்பட தேவையே இல்லை. ஏனென்றால் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. சுகவீனமா இருக்கட்டும், நோயா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், பொருளாதார சரிவா இருக்கலாம், இல்லையே எதிர்த்து விட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை, பொருள் கொள்ளையிட போடலாம், என்ன எத்தனை காரியமா இருக்கட்டும், ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு கிறிஸ்தனுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அவருடைய கரம் இருக்கிறது, அவருடைய ஆளுகை இருக்கிறது. யோசிப்பு எடுத்துக்கோங்க. வாலிப வயசுல இந்த பிரச்சனை இல்லாம, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை, பிரச்சனையோடு கடந்து போனேன். ஆனா ஆண்டர் சகலத்திலும் நன்மையாக முடிவு பண்ணினார். ஒரு நோக்கம் இல்லாம ஆண்டர் என்னுடைய வாழ்க்கையில நோக்கம் என்ன அனுமதிக்குமே. ஒவ்வொரு காலத்துல நோக்கம் இருக்குதுங்க. உனக்கு ஒருவேளை அந்த நோக்கம் தெரியாம கூட இருக்கலாம், ஆனா பின்னாடி உனக்கு புரியும். There is some eternal purpose ஆண்டர் அனுமதிக்கிறார் உன்னுடைய வாழ்க்கையில. உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் ஒரு எட்டன் நித்தியமான ஒரு நோக்கத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஆகவே அந்த நோக்கத்தோடு செயல்படுகிறார். ஆகவே அவருடைய கரம், அவருடைய ஆளுகை இருக்கிறது. ஆகவே இன்னைக்கு நம்ம பார்த்தோம் என்ன அருமையான வசனம். தேவனிடத்தில் அவருடைய தீர்மானத்தின்படி, அன்றி அவருடைய தீர்மானத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அவரிடத்தில் அன்பு குருவனுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. இந்த வசனத்தை ஆழமா மனதில் பதிவு வைத்துக்கோ. சந்தோஷமா வாழு, வெற்றியோடு வாழு. கர்த்தர் அந்த வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறார். அப்படியான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழுகிறாயா? அப்படியான கிறிஸ்தவனாக சொல்லுறாயா? நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் சொல்லுகிறாயா? இல்லை என்றால் இப்பொழுதே தாழ்த்து, ஐயோ நான் அந்த அழைப்பு இன்னும் பெறல, இன்னுமா என்னுடைய வாழ்க்கையில பாவத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், ஐயோ அந்த சிறப்பான வாழ்க்கை எனக்கும் வேணும் சொல்லுகிறாயா? அந்த சமாதானத்தோடு வெற்றியோடு கடந்து போற வாழ்க்கை எனக்கும் வேணும் சொல்றாயா? இப்பொழுதே நினைய தாழ்த்து. உனக்கு தான் இந்த வசன ஆண்டவர். அப்படியா இயேசுனால் அழைக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்த மக்கள் அனைவருக்கும் இந்த சிறப்பான, இந்த வெற்றி, இந்த சமாதானம், இந்த சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியான ஆரவாரம் உள்ள வாழ்க்கையை காத்திருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுக்கு மாத்திரம்தான். நீனும் அந்த ஆசீர்வாத பெறணும்னா இப்பொழுது உன்னை தாழ்த்து, உன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பு. அன்றே நானும் அழைக்கப்பட்ட மனுஷனாக உண்மையில் அன்பு குறிந்து உமக்காக என்னானே அர்ப்பணித்து அப்படியான ஒரு ஆசீர்வாதி பெற்ற ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் சொல்லி நம்மை தாழ்த்தி ஒரு இடத்துல கேட்போம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசம் அணுகிற பசுத்தம் லிபிதாவே, முன்னறியோடு துதிக்கிறோம் சுவாமி, மை போற்றுகிறோம், இமை மகிமைப்படுத்துகிறோம் கத்தாவே. தர்மியான நாளுக்கா ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட நாங்கள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக நீ கிருபி பாராட்டும் அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். அன்றே எத்தனையோ பேர் கிடைக்கிற ஸ்லாக்கியம் பாக்கியம் இந்த அருமையான வேலையை கிருபியாக கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஆராதனையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த செய்தியை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்றே ஸ்தோத்திரம் சுவாமி. இன்னைக்கு ஒரு வாழ்க்கைன்னு சொல்லும் பொழுது வெற்றியுள்ள சந்தோஷமான சமாதானமுள்ள வாழ்க்கை அவசியம் சுவாமி. அன்றே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில இன்னைக்கு எத்தனையோ அன்றே பிரச்சனை மேல பிரச்சனை, சோதனை மேல சோதனை, துவண்டு போய் நொந்து போய் நூலா போய் கடைசியில பைத்தியமாயிடுறாங்க, கடைசியில தற்கொலைக்கு போயிடுறாங்க, கடைசியில குடிக்க போயிடுறாங்க, இன்னும் அசிங்கமான வாழ்க்கை வாழ போயிடுறாங்க சுவாமி. ஐயோ தேவையில்லையே, தேவையில்லையே. ஆனால் ஒரு கிறிஸ்தவன், இயேசுவை அறிந்தவன், இயேசுக்குள்ள வாழ்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய வெற்றி சுவாமி. எங்க ஏதோ நாளில் இந்த நாளில் இந்த வசனத்தை படிச்சோம் சுவாமி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், அன்றியமருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் தேவனிடத்தில் அன்பு குருகளுக்குன்னு சொல்லி படிக்கிறோம் சுவாமி. உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நாங்கள் உம்மிடத்தில் அன்பு குரு மக்களாக இருக்கும் பொழுது அன்றைய எங்களுடைய வாழ்க்கையை நீர் அனுமதிக்கிற அனைத்தையும் சகலமும் சொல்லுது, சிறிதோ பெரிதோ, அது இழப்போ, அது லாபமோ, நஷ்டமோ, துன்பமோ, இன்பமோ, அன்றைய அனைத்தையும் அன்றைய நன்மைக்கு எதுவாக முடிக்கப்படுகிற தேவனா இருப்பதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் சுவாமி. ஏதோ போய் ஆறுதல் சுவாமி. அதனால எது குறித்து நாங்கள் பதர்ஷப்படுவோ, பதறவோ, டென்ஷன் ஆகுவோ, கோவப்படுவோ, எரிஞ்சு விடுவோ தேவையில்லை சுவாமி. எங்கள் குடும்பத்துல நாங்கள் சமாதானத்தோடு, எங்கள் மனைவி பிள்ளை குடும்பத்துல சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு, எங்களுடைய சபை வாழ்க்கையிலே சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு, எங்களுடைய சமுதாய வாழ்க்கையில சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கடந்து போக வேண்டும் என்றால், சாட்சியோடு இயேசுவை நாமத்தை உயர்த்தி பிடிக்கிற சாட்சியோடு வாழ வேண்டும் என்றால், இந்த வசனத்தை ஆழமாய் எங்களுடைய மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு நாங்கள் உற்சாகமாய் நாங்கள் உண்மை நாமத்தை மையப்படுத்துகிறவராய் வாழ கிருபை செய்யும் சுவாமி. எங்களுக்கு அருள் புரியும், எங்களை மன்னியும் சுவாமி. இந்த வசனம் எத்தனையோ நேரங்களில் கத்தா எங்களுக்கு தெரியும், ஆனால் மறந்து விடுகிறோம் சுவாமி. அன்றே கத்தாவே நாங்கள் பாவம் செய்கிறோம் சுவாமி, எங்களை மன்னியும் சுவாமி. அன்றே எங்களுடைய வாக்கினை அனுமதிக்க ஒவ்வொன்றும் நன்மைக்கேதான் நடத்துறபடினாலே, அந்த யோசிப்பு போல நாங்கள் சமாதானத்தோடு கடந்து செல்லும் பொழுது, அன்றே அந்த கடைசி நாளில் என் சகோதரனை பார்த்து சொன்னானோ, அன்றே சொன்னானே சுவாமி, நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ தேவனோ அநேகரை உயிரோடு காக்கும்படி அவர் நன்மையாக முடிக்கப்படினான்னு சொல்லி படிக்கிறோமே சுவாமி. ஆமா அன்றே, எல்லாற்றிலும் தேவடைய கரம் இருக்கிறது, அவருடைய ஆளுகை இருக்குன்னு சொல்லி நாங்கள் உணர்ந்து சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை செய்யும் சுவாமி. தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வாதம் இயேசு நாமத்தில் கெஞ்சு கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.